உள்ளமனும் கூடத்தில் ஊக்கமனும் தருணீரில் உறுதியாக தொண்டரி அன்பனும் தொடர்பூட்டியலை படித்து தருகன் பாச கள்ளவனை கொண்டு போது கருணையிலும் வெள்ளமனம் கூட சித்தி வழங்கியிருப்பார். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீங்கள் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் புதுமையினை எல்லா உயிரும் தொழிலெடுத்து தேசம் உயர் திருத்தொண்ட தொகைகள் படித்த திருவாளன் வாசமலன் மின்களும் வணங்குவந்து பிறப்பி கூடியர் போன் வெப்பொழித்த கூடியர் போன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதத்தில் அணிந்த பிறான் அடிபோற்றி வாழ்கிறன் அவளு கொண்டு கோடிபடி திருவாதூர் திருத்தாள்
இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளின் அணை கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக அவருடைய பொன்னாசிரியர் கடியருடைய சிறந்த தெரிவித்திருந்து முருகன் புகழ்பாடு சபையின் சார்பாக திரைபுராண தொடர் சொற்பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுகத்து சாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாமல்ல ஆடல்வள்ளாருடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவருளினாலும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே திரைபுராணத்திலே நாம் தொடர்ந்து திருஞான சம்பந்தருடைய அருட்திரு வரலாற்றினை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. அந்த வகையிலே திருஞான சம்பந்தர் திரு ஒற்றியூர் என்ற திருத்தலத்திலே அருள் செய்த திருப்பதிகத்தினை சென்ற வகுப்பிலே நாம் தொடங்கிய அந்த நிலையானது திருவருள் கூட்டியது. முதல் பாடலும் இரண்டாவது பாடலும் போன வகுப்பிலே சிந்தித்தோம். அதனால இந்த முதல் பாடலை மீண்டும் முதல் பாடலையும் இரண்டாவது பாடலையும் தொடர்ந்து நாம் சிந்திக்க வேண்டும் என்கின்ற நிலையில ஒற்றியூரை முதலாக கொண்டு தொடங்கலாம் என்பதாக. ஏனென்பதாக சொன்னால் ஒற்றியூர் திருப்பதிகம் மிக அற்புதமான ஒரு திருப்பதிகமாக விளங்குகின்ற நிலையை எல்லோரும் உணர்ந்து நாம் இந்த திருப்பதிகத்தை ஓத வேண்டும் என்கின்ற அடிப்படையில் திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருவொற்றியூர் அருளாளர்கள் என்று சொல்லக்கூடிய அருளாளர்கள் பல அருளாளர்களை உருவாக்கிய ஊர் திருவொற்றியூர். திருவொற்றியூர் சென்று வழிபாடு செய்கின்ற அந்த நிலை என்பதாக சொன்னால் திருவொற்றியூர் திருத்தலத்திற்கு எல்லா அருளாளர்களுடைய திருவடியும் பட்டது. ஆதிசங்கரர் முதல் கொண்டு வள்ளலார் முதல் கொண்டு திருஞான சம்பந்தர் எல்லோருக்கும் அருள் ஞானத்தை வாரி வழங்கிய ஒரு பதியாக விளங்கிய நிலை திருவொற்றியூர். பட்டினத்தார் திருவொற்றியூர் அப்படி சிறப்பு திருவொற்றியூர். சுந்தர பெருமான் கேட்கவே வேண்டாம். திருவொற்றியூரிலே சுந்தர பெருமானுடைய அந்த நிலை, சுந்தர பெருமானுடைய அந்த அருள் அனுபவம், ஆக திருவொற்றியூர் என்ற தலம் மிக அற்புதமான ஒரு ஞான நிலை தலமாக. திருவொற்றியூரை பற்றிய ஒரு குறிப்பு, ஒற்றியூர் தலம் என்று சொல்லக்கூடிய அந்த தலம் அடிப்படையாக இந்த உயிருக்கு அந்த தலம் வெளியிலே இருக்கக்கூடிய அந்த தலம் குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான நுணுக்கமான செய்தி என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் நம்மிலே இருந்து வேறாக இருக்கிறான் என்கின்ற நிலை அடிப்படை நிலையாக, முதல் தொடக்க நிலையாக அமைந்திருக்கும். இறைவனை வெளியிலே சென்று வழிபாடு செய்வதற்காக திருக்கோயில்கள் என்கின்ற நிலையிலே திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டது. அருள் ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய ஒழுக்க நிலை நமக்கு வர வேண்டும். இந்த உயிர் ஒழுக்க நிலையிலே ஒழுக வேண்டும், அறநிலையிலே இது நிற்க வேண்டும் என்பதற்காக வெளியிலே இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் நம்முடைய நிலை பக்குவ நிலை வருகின்ற பொழுது உள்ளுக்குள்ளே அந்த திருக்கோயிலுடைய வெளிப்பாடு தோன்றும். இறைவனை வெளியிலே இருக்கின்றார், வெளியிலே இருக்கின்றார் என்பதாக தொடங்கி அந்த நிலை இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் உள்ளேயே உயிருக்கு உயிராக இருக்கின்றான். உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிற சிவத்தை வணங்குவதற்கு இருக்கக்கூடிய சாதனங்கள் வெளியிலே இருப்பது. வெளியிலே இருப்பதெல்லாம் எதற்கு என்பதாக சொன்னால் உள்ளேயே இருக்கக்கூடிய பொருளை நாம் உணர்வதில்லை. நம்மில் பிரியாமல் ஒன்றாக வேறாக உடனாக இருக்கக்கூடிய சிவத்தை உள்ளுக்குள்ளே வழிபடுகின்ற அல்லது உள்ளுக்குள்ளே சிவம் இருக்கிறது என்பதை உணரும் நிலை அருள் நிலையினுடைய படிநிலையினுடைய முதல் நிலை. வெளியிலே இருக்கிறார் என்பதாக நிற்கின்ற நிலைதான் இறைவன் எங்கே இருக்கிறார் என்பதாக சொன்னால் முதலிலே இயல்பாக நாம் காணுகின்ற நிலை இறைவன் இருக்கிற இடம் மேல. ஆக இறைவனை மேல அமைச்சிட்டு கீழே என்ன தப்பு வேணா பண்ணலாம். இறைவன் இறைவன் எங்க இருக்கிறான்னு கேட்ட உடனே மேலதான் காட்டுறோம், மேலே காட்டி இறைவன் அங்க இருக்கிறார். ஆக இங்க என்ன வேணா நம்ம பண்ணலாம், கண்டுக மாட்டான்னு விட்டுறது. ஆக கண்காணியாக இருக்கக்கூடிய இறைவன், இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனை நம்மில் வேறாக எண்ணுகின்ற நிலைதான் முதலிலே ஆன்மாவிற்கு இயல்பான நிலை. ஆனால் அதுல ஒரு குறிப்பு, ஒரு சிறப்பான ஒரு குறிப்பு பாத்தீங்கன்னா, நம்மையே அறியாமல் இந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் நம்மோடு ஒன்றாக இருக்கிறான் என்கின்ற ஒரு குறிப்பு அப்பப்ப இறைவன் கொடுப்பார். நம்மையே அறியாமல் அதை நாம் நம்முடைய அதை வைத்துக் கொண்டிருப்போம். அதற்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை வழிபாடு செய்கின்ற நிலையிலே யாராவது ஒரு இறைவனை அவர்கள் முழு முதலாக கொள்ளுவார்கள். முழு முதல் இந்த நிலையில தனக்கு பிடித்த இறைவன் என்பதாக. சில பேருக்கு திருச்செந்தூர் முருகன், எதா இருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் தான் முன்னிலையிலே வைக்கும். இன்னும் சொல்ல போனா, தனக்கு அல்லது தன்னை சார்ந்தவர்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கும். இப்ப ஒரே ஒரு செய்தி, தன்னை சார்ந்த தன்னுடைய குழந்தைக்கு ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டதுன்னு வச்சு, உடனே திருச்செந்தூர் முருகனை அவர்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்து ஒரு வழிபாடு, அதாவது திருச்செந்தூர் முருகனை வந்து அங்கே வந்து வழிபாடு செய்கின்றேன், இல்ல தங்கத்தேர் இழுக்கிறேன், ஏதாவது ஒரு செய்வாங்க. இந்த குழந்தைக்கு இந்த ஜுரம் நீங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்த்தியாக வழிபாடாக அதை வச்சிருப்பாங்க. குழந்தை நன்றாக குணமடைந்த பிறகு என்ன பண்ணுவோம், அங்க போய் அந்த கடல் அதை செஞ்சத போய் செஞ்சிட்டு. இப்ப அவர்களிடத்துல நீங்க கேட்கலாம், குழந்தை இருந்தது இங்கே, ஜுரம் இருந்தது இங்கே, கஷ்டப்பட்டது இங்கே, திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்கிறது பெங்களூர்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர், 550 கிலோமீட்டர் இருக்கிற திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு இங்கேந்து பஸ் பிடிச்சு போய் இந்த குழந்தைக்கு ஜுரம் சரியாச்சுன்னா உன்னுடைய திருக்கோயிலுக்கு வரேன்னு சொல்லி நான் வேண்டி இருக்கிறேன், பிளீஸ் இத வந்து நீ நிறைவேற்றுன்னு அங்க போய் சொல்லிட்டு வரோமா, அங்கே போய் சொல்லிட்டு வந்தோம் இல்லையே. இங்கேந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு எப்படி இங்க போய் சேர்ந்தது, எப்படி அந்த ஏதாவது அவங்க கிட்ட அந்த ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப திருச்செந்தூர் முருகப்பெருமான் எப்படி தெரிஞ்சுகிட்டாரு என்னுடைய வழிபாட்டினை அல்லது என்னுடைய இதை நீக்கு என்பதாக பெருமானிடத்துல வச்ச வேண்டுகோள் எப்படி இது சரியாயிற்று. அப்ப நம்மளையே அறியாம திருச்செந்தூர் முருகப்பெருமான் இங்க வேண்டுனா உள்ளத்திலே உடனாக இருக்கின்ற காரணத்தினால அங்கேயே அதை இருக்கின்றார் என்பதை தெரியாமல் செய்கின்ற ஒரு நிலையிலேயே இயல்பிலேயே இந்த ஆன்மா ஏதோ ஒரு நிலையிலே இறைவன் இங்கேயே இருக்கிறார் என்பதை ஏதாவது ஒரு குறிப்பிலே வாழ்க்கையிலே உணர்த்தி கொண்டே வருகின்றது. உள்ளே இருக்கிற சிவத்தை வெளியிலே அதை கொண்டு வருவது ஆன்மாவினுடைய முயற்சியில தான் கொண்டு வரும். இல்லைன்னா உள்ள இருக்கிறவர் வெளியில வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். கள்ளன் என்கின்ற நிலையிலே கள்வராக இருக்கின்ற பெருமான் உள்ளுக்குள்ளேயே இருப்பார். அவர் எப்படி இருப்பார்னு சொன்னா பொறுமையா இருக்கிறார். எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இந்த ஆன்மா எடுத்துக்கொள்ளட்டும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் எப்பொழுது உள்முகமாக அது நோக்கி வெளிப்பட்டு வான்னு சொல்லுதோ அதுவரையில் நான் வரமாட்டேன். ஆனா உள்ளுக்குள்ளே இருந்து நம்மை வளர்க்கும் பொருளாக இருப்பது அதுதான், அந்த சிவம் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. ஆக உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த சிவமானது பொறுமையோடு இருந்து இந்த ஆன்மா எப்ப கூப்பிடும் நம்மளன்னு இருக்குதான், அதை இந்த திருவொற்றியூர் பதிகத்திலே பதிவு செய்யும். இன்னொரு சிறப்பு இந்த திருவொற்றியூர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இந்த திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய ஊர் புற்று இடம் கொண்டானாக இருப்பார். திருவாரூரும் புற்று இடம் கொண்டான், இந்த ரெண்டு புற்று இடம் கொண்டான் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஊரும் நாம் அடிக்கடி சென்று வழிபாடு செய்து பயனடைய வேண்டிய இரண்டு திருக்கோயில். திருவாரூரும் திருவொற்றியூரும் நம்முடைய வாழ்நாளிலே எத்தனை முறை வேண்டுமான, ஏன்னா நமக்கு தேவை ஞானம். ஞானம் என்பது முதலிலே தேவை, இரண்டாவது தான் அனுபவம். அனுபவம் அவர் கொடுத்துருவார், ஆனா இந்த ஞானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஞானம் என்பது நமக்கு தேவை. ஆக இந்த திருவொற்றியூர் என்பது ஞானத்தை கொடுக்கக்கூடிய பதி. எந்த ஞானம் கொடுக்கும்னா, உன்னை விட்டு நான் வேறு எங்கேயும் இல்லை, உன்னிடத்திலேயே புற்றாக இருக்கக்கூடிய உன்னை, உன்னுடைய உடலையே யாம் இடமாக கொண்டு இருக்கின்றோம் என்கின்ற ஞானத்தை கொடுக்கும் இடம் புற்று இடம் கொண்ட இடம் திருவொற்றி. அதனால வள்ளல் பெருமான் 12வது வயதிலே இருந்து 32வது வயது வரையிலும் திருவொற்றியூரை விட்டு பிரியல. கால் கடுக்க எங்க இருந்து 7 கிணறுலேருந்து திருவொற்றியூருக்கு நடந்தே போய் நடந்தே வர ஒவ்வொரு நாளும் நாள் தவறாம. ஏன் திருவொற்றியூருக்கு போன அந்த திருவொற்றியூரினுடைய மொத்த ஞான அனுபவம் தான் பிற்காலத்திலே திருவருட்பாவாக முகிழ்ப்பையாக அருப்பெருஞ்சோதி அகவலாக வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவொற்றியூரிலே அவர் பெற்ற அந்த ஞானம், அந்த நிலை, அந்த திருவொற்றியூர் பகுதி முழுவதையும் அவர் சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஒற்றியூர் நியமம் என்பதாக சொல்லும். அது நியமம், அந்த ஒற்றியூர் நியமம் என்று சொல்லக்கூடிய அந்த நியமத்தை அவர் எடுத்துக்கொண்ட அந்த நிலை. ஆக ஒற்றியூர் என்பது இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் நம்முடைய உடலை இடமாக கொண்டு விளங்குகின்றான், அவரை வழிபடுகின்ற அந்த ஞானத்தை கொடுக்கும் இடமாக விளங்குவது திருவொற்றியூர். அதே திரு சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய திருச்சிற்றம்பலமாக விளங்கக்கூடிய தில்லை, தில்லையினுடைய அற்புதமான நிலை நம்முடைய குணத்தை சாத்துவீகமாக மாற்றுவது தில்லை. நம்முடைய நிலைக்கு தக்கவாறு அருளாளர்கள் போகின்ற போது அருளோசை அனுபவம் கிடைக்கும், ஓசை கேட்கும். நாம போய் தில்லையில நின்னா ஓசையா கேட்கும், அந்த நிலையிலேயா நிற்கின்றோம். ஆக பக்குவ நிலை என்று சொல்லக்கூடிய பக்குவ நிலையினுடைய முதல் நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கு முதலிலே எது திருந்த வேண்டும் என்பதாக சொன்னால் குணம் என்பது திருந்த வேண்டும். ஆக தில்லைக்கு அடிக்கடி போகின்ற பொழுது என்ன எந்த ஞானம் நமக்கு கிடைக்கும்னா, இந்த குணம் என்று சொல்லக்கூடிய சாத்துவீக குணம் அதிகமாக சாத்துவீகத்தினுடைய நிலை. ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவீகம். ஆக தில்லையினுடைய வழிபாடு நமக்கு சாத்துவீக குணம், இதுதாங்க இறைவனை அடைய செய்கின்ற குணம். இந்த குணம் தான் மேலோங்கி நிற்கணும், இது ரெண்டும் குறையணும். ஆக இந்த சாத்துவீக குணம் மேலோங்க செய்கின்ற இடம் தில்லை. ஆக திருவொற்றியூர் என்பது நம்முடைய ஞானமாக நம்முடைய உடலிலே இடமாக கொண்டு உடலையே திருக்கோயிலாக கொள்வதுதான் சிவத்திற்கு சிறப்பு. வேற எங்க எத்தனை கோடி செலவு செய்து கோயில்கள் கட்டினாலும் சிவம் அதிலே மகிழ்வது இல்லை. இந்த உடலை இடமாக கொண்டு இந்த உயிரை இடமாக கொண்டு வாழுகின்ற அந்த இடத்தை தான் சிவபெருமான் மிக அற்புதமாக காயமே கோயிலாக கொள்ளுகின்ற நிலை. அப்படி உடம்பெனும் இந்த பெருங்கோயிலாக இருக்கின்ற இந்த பெருங்கோயிலை திருவொற்றியூர் என்பதாக அமைத்துக் கொண்டு இந்த திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருவொற்றியூரினுடைய சிறப்பினை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மிக அற்புதமாக எடுத்து சொல்லுகின்ற திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். அப்படி இந்த திருப்பதிகத்தை அவர் அற்புதம் ஆரம்பிக்கின்ற பொழுதும், அதாவது திருக்கோயில் தரிசனம், அதாவது கோபுர தரிசனம் நிகழ்கின்ற இடம் திருக்கடைக்காப்பு. திருவொற்றியூர் எல்லையிலே இருந்து வழிபாடு தொடங்குகின்றது. திருவொற்றியூர் எல்லையிலே இருந்து தொடங்கிய பதிகம் இது. அடியார்கள் வந்து வரவேற்கிறார்கள். எப்படி தில்லையிலே திருவாரூரிலே வந்து வரவேற்றார்களோ அதை போல இங்கே திருவொற்றியூரிலே இருந்து ஞானசம்பந்த பெருமானை எதிர்கொண்டு அழைத்துக் கொண்டு திருவொற்றியூருக்கு போகின்றோம்னு சொன்ன உடனேயே அடியார்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த பதிகம் கோபுர எல்லையை பார்த்தவுடன் கோபுரத்தை வணங்கி திருக்கடைக்காப்பு சாற்றுகின்றார். அற்புதமான பதிகம். திருவொற்றியூர் செல்லுகின்ற அந்த வழியிலே அமைத்து திருக்கோயில் வாசலிலே திருக்கடைக்காப்பு நிகழ்கிறது. சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக அமைக்கின்றார். அப்படி விடையவன் என்பதாக எடுத்தார். ரொம்ப அற்புதமான ஒரு அந்த பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலை. திருஞான சம்பந்த பெருமான் பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்ணிலே அமைத்த இன்னொரு இடம் மிக அற்புதமான ஒரு பதிகம் திருச்செங்காட்டங்குடி. திருச்செங்காட்டங்குடி இதுக்கு நம்பர் ஒன் கிளாஸ் அப்படின்னு சொன்னா பஞ்சமத்துல இந்த திருச்செங்காட்டங்குடி மிக அற்புதமான பதிகம். ஒரு பதிகம் போதுங்க, திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை பிடிச்சு நம்ம உள்ளே இருக்கிற சிவத்தை காட்டுகின்ற பதிகமாக உள்ளது. அதனால பைங்கோட்டு மலர் புண்ணை இல்லீங்களா, பைங்கோட்டு மலர் தான் திருவக்கர் இல்ல. பஞ்சமம் நிறைய பாடல்கள் இருக்கு, அதுல இன்னும் கொஞ்சம் முக்கியமான பாடல் ஏன்னா சிறுத்தொண்டரை பற்றி ஒரு குறிப்பு சொல்றாரு. அற்புதமான குறிப்பு உடைய பதிகம். அதுவும் இல்லாம சங்காட்டம் தவிர்த்து என்னை தவிரார், அற்புதமான பதிகம். இந்த பதிகம் வந்து கிட்டத்தட்ட பார்க்க போனா நாள்தோறும் வழிபாட்டிலே நாம் வைத்து பெருமானை வழிபடக்கூடிய ஒரு அற்புத திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் திருச்செங்காட்டங்குடி. ஆகவே திருச்செங்காட்டங்குடி பதிகத்தை அன்பர்கள் எல்லாம் ஓத வேண்டும் என்பதற்கான ஒரு சாம்பிள் நம்ம கணேஷ் ஐயா இப்ப கொடுப்பாங்க. அது அற்புதமான பதிகம், அதுவும் பஞ்சமத்துல அமைஞ்சது.
இப்போ திருச்செங்காட்டங்குடி போய் இப்ப விழாங்க அடியாருங்களா, அங்க போனா அங்க இலவசமா தங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே வந்து ரெடி
பண்ணிட்டு
போயிட்டு ரூம் எல்லாம் தேட வேண்டியதில்லை. அங்கே வழிபாடு பண்றது
எப்ப அது
திருச்செங்காட்டங்குடி திருவாரூர் ஒரு மூன்று இடங்கள்ல இந்த மாதிரி உள்ளூர் அடியா இருக்கும்.
அதாவது கோயிலுக்கு எதிர்த்தாப்பு. முக்கியமான செய்தி பாருங்க, திருச்செங்காட்டங்குடி
திருத்தொண்டர் அவருடைய ஆப்போசிட் வீடு வாங்கி அடியார்கள் வந்தா தங்கி வேணுன்றது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் சென்னையை சேர்ந்த ஒரு அடியார் வந்து அங்க வாங்கி வச்சிருக்காரு.
காய்கறி வாங்கி போனா அங்கே சமைச்சிக்கலாம், எல்லாரும் சமைக்கிறது எல்லாமே அங்கே.
அப்படி திருச்செங்காட்டங்குடி அற்புதமான திருப்பதிகள் கணபதீச்சரம் காமுறவே அப்படின்னு இன்னொரு பதிகமும் இருக்கு. அப்படி திருச்செங்காட்டங்குடியினுடைய சிறப்பு சிறுதொண்டர், சிறுதொண்டரை திருஞான சம்பந்தர் வாயால நம்ம அதை கேட்டு பண்ணணும்னு சொன்னா எத்தனையோ புண்ணிய செஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட திருப்பதிகம், நாம் இந்த திருப்பதிகத்தை தொடுவதற்கே எத்தனையோ தவம் செய்திருக்க வேண்டும் என்பதாக உணர வேண்டிய நிலை திருச்செங்காட்டங்குடி திருப்பதிகம். நமக்கு ஐந்து கோஷங்கள் உண்டு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். ஐந்து கோஷங்கள். இந்த ஐந்து கோஷங்களினுடைய அடிப்படையில் தான் பிரகாரங்கள் ஐந்தாக வைக்கப்பட்டது. ஆகமங்கள் விதிப்படி சிவன் கோயிலுக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை பிரகாரம் இருக்கும்? ஐந்து பிரகாரங்கள் இருக்கும். இந்த ஆனந்தமய கோஷமாக விளங்குகின்ற நிலையிலே இருப்பவர் தான் மூலம் என்று சொல்லக்கூடிய மூலவர். அங்கதான் ஆனந்தம் என்பது நிறைவாக இருக்கக்கூடிய இடம். அங்கே இருப்பவர் தான் திரு ஒற்றியூர் பெருமான், புற்றிடம் கொண்டாராக இருப்பவர். ஆக இந்த ஐந்து பிரகாரங்கள் எல்லா திருக்கோயில்களுக்கும் இருக்கணும். ஆனா சில திருக்கோயில் பாத்தீங்கன்னா மூணோட நிக்கும், சிலது ரெண்டோட நிக்கும், சிலது ஒன்னோட நிக்கும். ஏன் மூணு ரெண்டு ஒன்னு அஞ்சு இருந்திருக்கணுமே அப்படின்னு சொன்னா அஞ்சுல மிஞ்சினது மூணு. அப்படி ஏன் மூணுதான் இருக்குன்னு கேட்டா அஞ்சுதான் இருந்திருக்கணும். நம்ம கண் முன்னாடியே எத்தனையோ சுற்றுப்பிரகாரங்கள். சக்கரப்பள்ளி தானே, சக்கரப்பள்ளி, சக்கரப்பள்ளியிலேயே இன்று நாம் பார்த்து நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே எத்தனை இருக்கு? ரெண்டா
சுத்தி வரவே முடியல,
சுத்தி வர முடியல,
போறப்ப தடையாதான்
திரும்பி வந்துட்டோம்.
குளம் வந்து சுத்தமா கிடையாது,
குளமும் இல்ல. ஆக திருக்கோயில் எப்படி, அதாவது இன்னொரு குறிப்பு என்னன்னு சொன்னா, திருக்கோயிலே கொடுக்கப்படுகின்ற பிரசாதம் என்று சொல்லக்கூடிய பிரசாதத்தை ஐந்தாவது பிரகாரமாக இருக்கக்கூடிய அந்த ஐந்தாவது பிரகாரத்தில் தான் பிரசாதம் கொடுக்கப்பட வேண்டும், பிரசாதமும் உண்ணப்பட வேண்டும். பிரசாதம் எங்க சாப்பிடுறது? கொடுத்தா மூலஸ்தானத்திலே இல்ல வேற எங்கேயோ ஏதாவது பிரசாதம் கிடைச்சதுன்னா கூட கடைசியில இருக்கக்கூடிய அன்னமய கோஷமாக விளங்கக்கூடிய அந்த பிரகாரத்துலதான் பிரசாத விநியோகமே நடக்கும். நீங்க எந்த திருக்கோயில் வேணா பாத்தீங்கன்னா பிரசாத விநியோகத்துக்கு எங்க எடுத்துட்டு போவாங்கன்னா கடைசி அஞ்சாவது பிரகாரத்துலதான் நடக்கணும். ஒருவர் கேட்டாரா, வழிபாடு செஞ்சுட்டு வருகின்ற பொழுது கேக்குறாரா, ஏ மூலஸ்தானத்துக்குள்ள காஃபி போகலாமா? தாய்மானவர் சுவாமி, தாய்மானவர் சுவாமி திருக்கோயில் இருந்து வழிபட்டு வருகிற போது ஒருத்தர் கேக்குறார், மூலஸ்தானத்துக்குள்ள காஃபி போகலாமா அப்படின்னு. புரியல, மூலஸ்தானத்துக்குள்ள காஃபி போகலாமா? மூலஸ்தானத்துல இருக்கும்போது நம்ம ஒருவேளை காஃபியை பத்தி ஞாபகப்படுத்தி ஏதாவது நினைச்சு அதை இவர் கண்டுபிடிச்சு மூலஸ்தானத்துல காஃபி பத்தி நினைக்கலாமான்னு கேக்குறானா? இல்ல இல்ல, மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியார் காஃபி உள்ள போகுது எங்க மூலஸ்தானம். அப்ப வர்ற அடியார்கள் எவ்வளவு பெரிய ஒரு நுணுக்கமாக செய்திகளை அறிந்திருக்கக்கூடிய அடியார்னு பாருங்க. சும்மா சாதாரணமான அடியார்கள் அல்ல எல்லாரையும். ஏன்னா திருக்கோயிலுக்கு வருகின்ற அடியார்கள்ல எத்தனை பேர் எந்த பக்குவ நிலையில எவ்வளவு உயர்ந்த நிலையில இருப்பாங்கன்னு தெரியாது. சும்மா சாதாரணமாக இட போட முடியும். ஆக திருக்கோயிலே அன்னமய கோஷமாக விளங்குகின்ற கடைசி பிரகாரத்துலதான் பிரசாதம் கொடுக்கப்படும், பிரசாதம் சாப்பிடணும். பிராணமய கோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரகாரத்துலதான் பிராணன் என்று சொல்லக்கூடிய பிராணனை அங்கே கட்டுப்படுத்துகின்ற யோகங்கள் எல்லாம் செய்கின்ற இடம் இரண்டாவது பிரகாரம், அங்கதான் உட்கார்ந்து செய்யணும். மனோன்மய கோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது பிரகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனிடத்திலே செலுத்துகின்ற நிலையிலே, வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால், உளமே புகுந்த நிலை என்ற நிலையிலே மனதை ஒருமுகப்படுத்துகின்ற இடம் மனோன்மய கோஷம். விஞ்ஞானமய கோஷம் அறிவினை விளக்கம் செய்கின்ற இடம். அந்த உத்தர கோஷம் என்று சொல்லக்கூடிய மேலான கோஷமாக ஆனந்த கோஷம், அங்கே ஆனந்தம் மட்டும்தான், வேற எதுக்கும் அங்க இடம் இல்ல. மூலத்தானத்துக்கு அந்த இடத்துல வந்துட்டோம்னு சொன்னா அந்த இடத்திலே நிகழ வேண்டியது சிவமும் ஆன்மாவும் என்ற ஒன்றாக கலந்த நிலை, ஆனந்த நிலை மட்டுமே இருக்கும் இடம் அது. ஆக திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய திருக்கோயில் ஐந்து பிரகாரங்களிலே மூலஸ்தானமாக விளங்கக்கூடிய நிலையிலே, திரு ஒற்றியூர் என்ற நிலையிலே அங்கே ஆனந்த மயமாக விளங்குகின்ற பெருமானை விடயவன் என்பதாக அழைக்கிறார். விடயவன் இங்கேருந்து கூப்பிடுறார், எல்லாத்தையும் விட்டுட்டார். பெருமான் விடையின் மேலே வரார் பாத்தீங்களா. அந்த திருக்கோலம் தான் குருமூர்த்த கோலமாக, திருஞான சம்பந்தரை ஆட்கொண்ட கோலமாக, எல்லா உயிர்களையும் ஆட்கொள்ளுகின்ற கோலமாக விளங்குவது விடையின் மேலே வரக்கூடிய கோலம். நாயன்மார்களை கடைசியிலே ஆட்கொள்ள வருகின்ற பொழுது ரிஷபாடூரராக அவர் வந்து அங்கே ஆட்கொள்ளுகின்ற நிலை. ஆக இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை விடையின் மேலே காணுகின்ற நிலையிலே விடயவன் என்று சொன்ன ஞானசம்பந்த பெருமான் அதே நிலையிலே இந்த உலகத்திலே தேடி 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 அலைகின்ற எல்லோருக்கும் விடையாக இருப்பதும் சிவம்தான் என்பதை காட்டுகின்ற நிலையிலே இவன் விடையவன் என்று குருவாக இருந்து காட்டுகின்றார் ஞானசம்பந்த. இட்டுத்தோனே காட்டுறார். இதே இந்த காட்டுகின்ற நிலையை புரிந்து கொண்ட நம்முடைய சுந்தர பெருமான் அங்கே வருகின்ற பொழுது திருவொற்றியூர் எல்லைக்கு வரார். பாட்டும் பாடி பரவி திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயில். ஈட்டும் வினைகள், ஈட்டுதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது பொருளை ஈட்டுகின்ற பொழுது நாம ஈட்டுறது என்னவோ பொருள் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நாம ஈட்டுகின்ற பொருளிலே வித்தவுட் எனி டாக்ஸ் பேமெண்ட் இல்லாம கூட வர்றது எதுனா வினை. ஒன்னு எடுத்தா ரெண்டு ஃப்ரீன்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணுக்கு போனா ஃப்ரீயா நிறைய வினை வருது. வினையை ஈட்டுகின்ற நிலை, ஆக வினையை ஈட்டுகின்ற நிலை நமக்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த வினை ஈட்டுகின்ற நிலையை விட்டு அருளை ஈட்ட வேண்டும் என்பதற்குத்தான் திருவொற்றியூர். ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயில் எங்கே இருக்கின்றார், இங்கே இருக்கிறதும் காட்டார். காட்டும் கலமும் திமிலும் கரைக்கே ஓட்டும் திரைவாய் ஒற்றியூர். ஓட்டும் திரைவாய் ஒற்றியூர், கடல் கரையிலே இருக்கின்ற கலங்கரை விளக்கம் போல தட்டு தடுமாறி திசை மாறி போகின்ற இந்த படகுகளை திசை நோக்கி செலுத்துகின்றதை போல கலங்கரை விளக்கமாக கடல் கரையில இருந்து கொண்டு கரை காட்டும் பெருமானாக இருப்பவர் ஒற்றியூர் பெருமான். இவர்தான் என்பதாக ஒற்றியூரிலே வருகின்ற பொழுது சுந்தர பெருமான் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் காட்டுறார். ஆக விடயவன் என்பதாக சொல்லி அற்புதமாக இந்த நிலையை காட்டிய நிலை பல் கரந்தைன்னு சொன்னார். பெருமானுடைய தலையில என்னப்பா இல்ல, எல்லா இலையும் நீ. ஏன்னா அவருக்கு என்னன்னா எந்த இலைய போட்டாலும் அன்பாக போட்டா ஏற்றுக்கொள்ளுகின்ற காரணத்தினாலே எல்லாமே அவருடைய தலையில கிடக்கும். இறைவனுடைய தலையிலே கிடக்கின்ற அத்துணையும் அன்பாலே விடுகின்ற இலையால் அன்பால் ஏத்தும் அவர்க்கு என்பதாக. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, அப்படி இறைவனுக்கு எல்லா வகையான அந்த பூ. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இப்பிரபஞ்சவனும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செம்ஜடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்ற பல் கரந்தை என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெருமானுடைய சடமுடியில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் இருக்கு. சாமவேதன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே, சாமவேதம் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்திற்கு உகந்த நிலையிலே இருப்பவர் பெருமான். அதனாலதான் பண்டை ராவணன் சாமவேதம் பாடி உயர்ந்ததாக குறிப்பு உண்டு. ஞானசம்பந்தரே சொல்லியிருக்கிறார், சசி தங்கிய சங்கவெண் தோடு. சசி என்பது வெண்பிறை, அந்த பிறை தங்கிய அந்த அற்புதமான அந்த சடையை சொல்லி, சங்கவெண் தோடு அணிந்த அந்த தோடு உடையவனை சொல்லி, ஊனமில்லி உறையுமிடம் ஒற்றியூர் என்பதாக ஒற்றியூரை காட்டுகின்ற பதிகமாக அமைக்கின்ற நிலையிலே முதல் பாடலை சொல்லி, இரண்டாவது பாடல் பாரிடம் பாணி செய்ய பறைகள் செருபல்கணப்பை சீரொடும் பாடலாட லயம் சிதையாத கொள்கை தாரிடும் போர்விடையன் தலைவன் தலையே கலனாக ஊரிடும் பிச்சை கொள்வான் உறையும் இடம் ஒற்றியூர். ஊரிடும் பிச்சை கொள்வான் உறையும் இடம் ஒற்றியூர் என்பதாக சொல்லி, அவர் ஒற்றியூரில் இருக்கக்கூடிய பெருமான் பாரிடம் பாணி செய்ய அவருக்கு முழுக்க இருக்கிற ஆர்கெஸ்ட்ரா முழுக்க சொல்றார். அவர் ஆடுகின்ற பொழுது யார் தாளம் போடணும், யார் எதை வாசிக்க வேண்டும், எந்தெந்த வாத்தியங்கள் யார் யாருக்கு என்பதாக முன்னாடியே வச்சிருப்பார். அப்படி இறைவன் ஆடுகின்ற அந்த ஆட்டத்தின் காரணம் எதற்குன்னு சொன்னா, இவருடைய பொலிவு பூதத்தின் மேல ஏறும். பொலிவு என்பது இங்கே இருக்கக்கூடிய பொலிவானது அங்கே போய் சேரும். பூதம் பொலிவடையும், பொலிவடைகின்ற இந்த காட்சியை காணுகின்ற இந்த மண்ணுலகத்து உயிர்கள் பொலிவடைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஆட்டம், வேற ஒன்றும் இல்லை. இதை ஏகபாத திருப்பதியத்திலே மிக அற்புதமாக புறவம் என்கின்ற அந்த நிலையிலே புறவத்தவன் என்பதாக சொல்லுவார். பொன்னடி மாதவர் சேர் புறவத்தவன். புறவத்தவன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது புறவம் என்பது காடு என்ற நிலையிலே நான்கு பொருள்களிலே முதல்ல காடு என்பதை குறிக்கும். இரண்டாவது நிலையிலே புற அத்தவன் என்கின்ற நிலையிலே தவ நிலையிலே இருக்கக்கூடிய தவ யோகிகர்களுக்கெல்லாம் அவன் முன்னோடியாக இருந்து அவனும் தவம் செய்து காட்டுகின்ற நிலை, யோக நிலையிலே தட்சிணாமூர்த்தியாக இருந்து காடுகின்ற நிலை. இப்படி காட்டிலே இருந்து பொன் அடி மாதவர் சேர் மா என்பது காளி, காளியோடு சேர்ந்து ஆடுகின்ற அந்த நடனம் காளி, மா காளி என்பதுதான் அந்த நிலை. அப்படி காளியோடு பூதகணங்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுகின்ற நிலையை ஞானசம்பந்த பெருமான் பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார், எத்தனையோ இடங்கள். அப்படி இந்த இடத்திலேயும் திருவொற்றியூரிலே அந்த அனுபவத்தை காட்டுகின்றார். அப்படி லயம் சிதையாத நிலை, லயம் சிதையாத நிலை என்பது அவர்கள் போடுகின்ற தாளமும் இவர் ஆடுகின்ற ஆட்டமும் அவங்க போடுற தாளத்துக்கு தகுந்த மாதிரி இவர் ஆடுறார். ஏன்னா இவர் ஆடுற மாதிரி அவங்க தாள போட முடியாது. ஏன்னா பெருமானுடைய ஆட்டத்தை அவருக்கு தகுந்தாற் போல யாரும் பண்ண முடியாது. யாழ்மூரி பதிகமே அதுதான். யாழ்மூரி பதிகத்துல சொல்றாரு, பெருமானுடைய இசையை இதுல எப்படிப்பா நம்ம கொண்டு வர முடியும், நீ இதுக்காக யாழ போட்டு முறிச்சா எப்படி? யாழ்ப்பாணர் சொல்றாரு, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு இசைப்போம், எவ்வளவு பெருமானை புகழ முடியுதோ அவ்வளவு புகழ்ந்து வைப்போம், முழுமையா நம்ம புகழ்ந்துட்டோம்னு யாருமே சொல்ல முடியாது. ஆகவே பெருமானை எந்த அளவிற்கு நம்மால் இசைக்க முடியுமோ அந்த அளவிற்கு இசைத்தது பூதம், அந்த அளவிற்கு அவர் இறங்கி வந்து அந்த இசையிலே கலந்தார் என்பதுதான் அற்புதமான அந்த நயம். லயம் சிதையாத கொள்கை தாரிடும் போர்விடையன் தலைவன் தலையே தலனாக வர்றபோது பாத்திரம் எது? பிரம்ம கபாலம். அதுதான் பாத்திரமா எடுத்துட்டு வர்றார். அப்படி பிரம்ம கபாலம் என்ற பாத்திரம் ஆணவத்தை ஸ்டோர் பண்ற ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். அதுல போட்டாதான் அந்த ஆணவமானது வேறு எங்கேயும் யாருக்கும் பாதிப்பு இல்லாம எஸ்கேப் ஆகாம பத்திரமா எடுத்துட்டு போய் அவர் டிஸ்போஸ் பண்றதுக்கு வசதியான ஒரு பாத்திரம் எதுன்னு சொன்னா பிரம்ம கபாலம். அந்த பிரம்ம கபாலத்தை எடுத்து கொண்டு வந்து ஊரிடும் பிச்சை கொள்வான் உறையும் இடம் ஒற்றியூரில், ஊரிடும் பிச்சை கொண்டு உண்பதாகி எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரான் வீரே, அப்படியே எடுத்து ஆடுவார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். அப்படி ஊரிடும் பிச்சை கொள்பவனாக வருகின்ற பிச்சாடனர் திருவொற்றியூருக்கு உகந்த நிலை. பிச்சாடனர் கோலம்தான் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய கோலத்திலே அற்புதமான கோலம். இங்கித மாலை முழுவதும் பிச்சாடனர் கோலம் தானே. அப்படி பிச்சாடனராக வருகின்ற அந்த திருக்கோலம் திருவொற்றியூருக்கு உரிய கோலம். அதை நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற திருப்பாடல் இரண்டாவது திருப்பாடல் என்பதாக சொல்லி மூன்றாவது திருப்பாடல் அழி என்ற கருணையை தெரிவிக்கும் திருப்பாடல். வெண்பிறையை காட்டுகின்ற நிலையும் ஐந்து பூதங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதங்களிலே முதலிலே நீரை சொல்லுகின்ற பொழுது விழி தரு நீரும் என்பதாக. நீர் என்பது இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் பிரளயம் என்று சொல்லக்கூடிய பிரளய காலத்திலே எல்லாம் நீர்லதான் மூழ்கும். ஆக நீரிலே எல்லாம் மூழ்கி இந்த உலகம் இந்த உலகத்தை எடுக்க போவது இந்த நீர். ஆகவே இந்த நீரை முதல்ல வச்சிட்டாரு. நீரை முதலிலே வைத்து அது விழுதறு நீர் என்பதாக சொல்லி அந்த நீரினை எடுத்து கொண்டு வந்து மண்ணும் விசும்பு ஆகாயம் அனல் தீ காற்று என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதங்களை சொல்லி அழிதரு பேர் அருளாளன் என்பதாக பெருமானை சொல்லுகின்றனர். அழி என்பது கருணை என்ற நிலை. இங்கே ஒற்றையூரில் இருக்கக்கூடிய பெருமானுடைய நிலை தனிப்பெரும் கருணை. அவர்தான் அந்த பெருமானுடைய கருணையின் காரணமாகத்தான் நம்மிடத்திலே இறங்கி வருகின்றார். மேலே இருக்கக்கூடிய சிவம் கீழே வருவது எதற்கு என்பதாக சொன்னால், திருக்கோயிலாக இந்த திரு ஒற்றையூரை ஏன் இடமாக கொண்டு இங்கே ஏன் உரைகின்றார் என்பதாக சொன்னால், அது அவருடைய கருணையை தவிர வேறு இல்லை. ஏன்னா இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் காலம் என்று சொல்லக்கூடிய காலத்தையும் கடந்தது சிவம், பரசிவமாக விளங்குவது. இது எல்லாம் அப்பாற்பட்ட நிலை. காலம் இடம் என்கின்ற நிலைக்கு இந்த ஆன்மா உணரும் பொருட்டு இந்த திருவொற்றியூர்ல வந்து இறங்கி வந்து நமக்கு கருணை புரிவதற்காகவே அல்லது இந்த உயிர்கள் மீது வைத்த கருணையின் காரணமாகவே அவர் இறங்கி வந்தார் என்கின்ற அந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கருணை என்பதையும் அவன் பேர் அருளாளன் என்கின்ற நிலையையும் அரண் என்று சொல்லக்கூடிய நிலையையும் ஆதிமூர்த்தி என்ற நிலையையும் சொல்லுகின்றார். அரண் என்று சொல்லக்கூடிய நிலையிலே சங்கார காரணன் என்கின்ற நிலையிலே அவர்தான் எல்லாவற்றையும் ஒடுக்கி என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய அத்துணையும் போய் ஒடுங்கி ஒருவரிடத்திலே நிற்கும். அப்பொழுது ஒரே ஒரு பொருள்தான் நிற்கும், அது சிவம். அப்படி ஒடுங்கிய நிலையிலே இருந்து மீள தோன்றுகின்ற அந்த நிலையை ஆதிமூர்த்தி என்பதாக சொல்லி, அரண் என்பதாகவும் சொல்லி, ஏன்னா முன்னாடி சொன்னார் இல்லையா விழிதரு நீர் என்பதாக சொல்லுவதற்கு அடிப்படையாக அந்த சம்ஹார காரணனாக இந்த உலகங்களை ஒடுக்குகின்ற நிலையிலே யுக முடிவு என்று சொல்லக்கூடிய நிலையிலே எல்லா உலகங்களையும் எல்லாவற்றையும் ஒடுக்கி ஒரே ஒரு நிலையிலே சி என்ற நிலையிலே நிற்கின்ற, ஆக எல்லாம் போய் அதிலே ஒடுங்குகின்ற நிலையிலே நிற்கின்ற அந்த தன்மையை அரண் என்பதாகவும், ஆதிமூர்த்தி மீள இந்த உலகம் தோன்றுவதற்கும் அந்த சிவம்தான் காரணமாக இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு ஆதிமூர்த்தி என்பதையும் இணைத்து காட்டுகின்ற கொள்கை, அற்புதமான சித்தாந்த கொள்கையையும் அமைத்து, கழிதரு வண்டு பன்சை கமல் கொன்றையினோடு அணிந்த ஒளிதரு வெண்பிரையான் உறையும் இடம் ஒற்றியூர் என்பதாக காட்டினார். நான்காவது திருப்பாடல் சொல்ற பரவுவார் பாவமெல்லாம் பறைத்து படர் புன்சடை. பரவுவார் பாவம் தீர்ப்பர் இறைவனை அது பரவுவாருக்கு இன்னும் பின்னாடி சொல்ல போனா பரவுவார் வீடு எளிதே. கடைசியில முடிக்கின்ற பொழுது திருக்கடை காப்பில பாத்தீங்கன்னு சொன்னா வீடு எளிதேன்னு சொல்லி இருப்பார். வீடு எளிதே என்பது இந்த திருவொற்றியூர் தலத்திற்கு போய் உரைப்பனவே உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார்தங்கள் உச்சியாய் என்கின்ற நிலையிலே அத்துணை திருமுறைகளிலே இருந்து நாம் பெருமானை இவர்கள் குருநாதராக இருந்து சொன்ன அந்த திருமுறைகளை எடுத்து ஓதுகின்ற பொழுது அத்துணை பாவங்களும் பறையும். ஆக பரவுதல் என்கின்ற நிலையிலே வழிபாடு செய்தல் என்பதும், அந்த வழிபாடு என்பது என்ன என்பதை அடுத்த பாடலிலே அற்புதமாக சொல்வார். ஐந்தாவது திருப்பாடல் படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு திருப்பாடல் தான். அன்இமேஜினபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பெருமானுடைய திருநடனம் எவ்வளவு, எப்படி சொல்லால விளக்குவதுன்னு தெரியல, பெருமானுடைய திருநடனம் எவ்வாறு எந்தோல் வீசி நின்றாடும் பிரான்னு சொல்லுகின்ற நிலையில ஒவ்வொரு சொல்லாக ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்ற பொழுது அத்தனையும் உள்ள போய் உண்மையிலேயே சிவபெருமான் நடனம் ஆடுகின்ற அந்த உள்ள காட்சியை ஏற்படுத்துகின்ற திருப்பாடல் பாத்தீங்கன்னு சொன்ன, விலகினார் மெய்ய பாவம் விதியால் அருள் செய்து விலகினார். எல்லாத்திலிருந்து விலகியவர்கள் எங்க, வாட் எவர் யூ நேம் இட், எதுல இருந்து விலகின, எதை சொன்னாலும் அதுல இருந்து விலகியவர்கள். ஆக இந்த உலகத்திலே எல்லா வகையான பற்றுக்களையும் விலகியவர்கள். இன்னும் சொல்ல போனா கந்தர் அலங்காரத்தில அருணகிரிநாத பெருமான் சொல்லுவார், அழுத்து பிறக்க ஒட்டா அகில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலீர், எரிமூண்டது என்ன பொங்கு வெம்பூற்றன் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவிர் கற்கின்றதே அப்படின்னு சொல்லுவார். அதுல முதல்ல எடுத்தோனே சொல்லுவார், அழுத்து பிறக்க ஒட்டா அகில்வேலன், அழித்து எதை அழித்து, அழித்து என்பதாக சொல்லுகின்ற நிலையில எதை அழித்து பிறக்க ஒட்டா, பிறப்பு வரக்கூடாதுன்னு சொன்னா எதை அழிச்சிருக்கணும், வினை, வினையை மொத்தமா நீக்கிட்டா பிறப்பு வராது. எதன் காரணமாக பிறப்பு வருகின்றதுன்னு சொன்னா வினையின் காரணமாகத்தானே பிறப்பு வருது. வினையை அழித்து அப்படின்னு கொண்டு கூட்டுவதை போல இங்கே விலகினார், எதை விட்டு விலகியவர்கள், இந்த உலக பற்றுக்களை விட்டு விலகியவர்கள், வெய்ய பாவம் விதியால் அருள் செய்து, அவர்களுக்கு அருள் செய்கின்ற நிலையிலே அறத்தின் நிலையிலே நின்று விடையவன் என்பதாக முன்னமேயே சொன்னதை போல அறத்தை சார்ந்து அவர்களுக்கு அருள் செய்து நல்ல பழகினார். பல வகையான வாத்தியங்கள், அதுல சில லிஸ்ட் கொடுக்கற மீதி எல்லாம் எக்ஸட்ரா என்னென்னலாம் இருந்ததுன்னு தெரியல. இப்படி பல வகையான வாத்தியங்களிலே த ஃபர்ஸ்ட் ஒன் மொந்தை, இரண்டாவது தாளம், மொந்தை தாளம் தகுனிச்சம் பாணி என்று அழகினால், அழகு என்பது இங்கே தாளம் என்பதை குறிக்கும். அப்படி இந்த வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்க இதெல்லாம் உங்களுக்கு இப்ப இம்மிடியட்டா இந்தந்த வாத்தியங்கள் இந்தந்த சவுண்டுன்னு சொல்லி உடனே படிக்கின்ற பொழுதே ஞானசம்பந்த பெருமான் உள்ள கொடுப்பார். அப்படி அந்த தாளங்கள் ஓசை வந்த உடனே என்ன ஆகும், நடுவுல இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எந்தோல் வீசி நிற்கக்கூடிய பெருமான் நிற்பார். அப்படி எந்தோல் நிற்கக்கூடிய பெருமான் வீசி நின்று ஆடுவார், எந்தோல் வீசி நின்று ஆடுவார். அப்படி வீசி நின்று ஆடுகின்ற பெருமானை நீங்க பாக்குறீங்கல்ல, ஆமா பார்க்கின்ற பொழுது அப்படி கீழே கொஞ்சம் வாங்க, ஆமா திருவடி தெரிகின்றது, அங்க திருவடியில என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஆமா திருவடியில ஏதோ நடந்துட்டு இருக்கு, அடியார்கள் இருக்கிறாங்களா, ஆமா அடியார்கள் இருக்கிறார்கள், என்ன செய்கின்றார்கள், நீரை எடுத்து திருவடியிலே ஊற்றுகின்றார்கள், அப்படியா, ஆமா இன்னும் என்ன செய்யறாங்க, மலரை இட்டு வணங்குகின்றார்கள், நீரையும் மலரையும் இட்டு வணங்குகின்ற நிலை. இது எப்பங்க கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருமா இந்த காட்சியினர், இல்லை முட்டாது நடக்கும் இந்த காட்சியினர், மலரிட்டு முட்டாது இறைஞ்சி என்பதாக திருச்சதகத்துல பதிவு செய்வார் மணிவாசகர், முட்டாது இறைஞ்சது. இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு பண்ணாம விடுறது இல்ல, இன்னைக்கு ஏதோ நேரம் இருந்ததுன்னு பண்ணி நாளைக்கு பண்ணாம விடுறதுலாம் இல்ல, முட்டாது இறைஞ்சுதல் என்பதுதான் பெரிய புராணத்தினுடைய மொத்த கொள்கை விளக்கம், முட்டாது இறைஞ்சுதல். மீன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, மீன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தவரு எத்தனை காலம் பட்டினின்னு தெரியல, நாகைக்காரன் நாகைப்பட்டினத்தினுடைய அந்த கரையில போனவரு அற்புதமான நவரத்தினங்கள் பதித்த மீன் கிடைச்சது, கிடைத்த மீனை ஆஹா உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் போச்சுப்பா, இனிமே நீ துன்பமே படவானா, இனிமே இந்த மீனவர் கூட்டத்தில இருந்து உனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, நீ போய் இனிமே மாட மாளிகையில அற்புதமாக வாழ்வதற்கு இவ்வளவு நாள் நீ சிவபெருமான வழிபட்டல அதுக்கு கிடைச்சதுப்பா இந்த மீன் என்பதாக சொல்லி அவர்கிட்ட எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, யா என்ன சொல்றீங்கன்னாரு, ஆமாப்பா உனக்குதான் இந்த மீன் கிடைச்சிருச்சே நவரத்தினங்கள் பதித்த மீன், இது ஏன் மீன் இல்லையே, இன்னையா பைத்தியகாரத்தனமா இருக்கு, விலகினார் அத்தனையும் விலகிய நிலை, இது ஏன் மீன் இல்லையா, அப்ப யார் மீன் என்ன, முதல்ல பிடிக்கிற மீன் மீது சிவபெருமானுக்கு முதல்ல இது கிடைச்சது, நான் என்ன பண்றது, இது சிவபெருமானுக்கு பான் உட்டாரியா, அதிபத்த நாயனார் 63 நாயன்மார்கள் ஒருத்தர், அப்ப மட்டும் முட்டிருச்சு இந்த விலகுகின்ற நிலையில திருப்பி உள்ளவா, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு போயிட்டே இருக்க வேண்டியதான், முதல் மீன் சிவத்திற்கு அவ்வளவுதான், அது என்ன மீனா வந்தா எனக்கு என்ன, இது சிவபெருமான் மீன் தாயா அப்படின்னு விட்டாரு பாத்தீங்களா, அதுதான் முட்டாது இறைஞ்சுதல். கோவணம் கொடுக்கறது இன்னைக்கு கொடுக்கற என்கிட்ட இருக்கு, கொடுக்கற நாளைக்கு என்னால பண்ணி தப்பிக்கிற நிலையெல்லாம் கிடையாது. கோவணம் கொடுத்தா உயிர் இருக்கின்ற வரையிலும் கோவணம் கொடுப்பேன், இல்லைன்னா நிக்கிறேன். துவைத்து கொடுப்பது, துவைத்து கொடுத்தரா இல்லையா, வந்தாரா, ஒரு சிவபெருமானுடைய அடியாருக்கு தீங்கு செஞ்சனா, பாறையில மோதி நான் உயிரை விடுவேனே தவிர அடியாரை கலகம் செய்ய மாட்டேன், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன். திருக்குறிப்பு தொண்டு, எந்த ஒரு பெரிய புராணத்துல எந்த அடியாரை எடுத்துக்கொண்டாலும் அந்த குறிக்கோளிலே இருந்து முட்டாமல், அதுதான் கொள்கையிலே இருந்து நீங்காத நிலை. அப்படி திருநீரிட்ட அடியாரை கண்டுதான் உணவு, திருநீரிட்டார பார்த்து அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரை கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சாதான் சாப்பாடு, இல்லன்னா அன்னைக்கு கிடைக்கலனா ஆள் கிடைக்கலன்னா சாப்பாடு இல்ல, இதுல என்ன ஆச்சு? அப்படி சிவத்தையே எண்ணி சிவத்திற்காக அமைத்த அந்த அடியார்கள் அடிமலரிட்டு நீரால் வணங்குகின்ற அந்த வழிபாட்டினை எந்தோள் வீசி நின்றாடுகின்ற பெருமான் இடம் அப்பா இது. அப்படி உரைகின்ற இடம் இந்த திருவொற்றியூர் என்பதாக பதிவு செய்யறார் பாத்தீங்கன்னா, உலகினார் ஏத்த நின்றான் உரையும் இடம் ஒற்றியூர். இது அற்புதமான இந்த காட்சி. மீண்டும் மீண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த காட்சியை படிச்சு படிச்சு, நிச்சயமா நான் சொல்றேன், சிவபெருமான் எந்தோள் வீசி நின்றாடுகின்ற காட்சியை கொடுக்கும் ஒரு அற்புத பதிகம். அப்படிப்பட்ட இந்த பதிகத்தினுடைய ஆறாவது திருப்பாடல் நாம முக்கியமான திருப்பாடல். சான்றோர் சொல்லுவார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் மெய்மொழி எப்படியோ அதே போல தோடு கூற்று பித்து. முன்னாடியும் சொல்ற தோட நிந்த என்பதாக எத்தனாவது பாட்டுல சொன்னாரு, கவனிச்சீங்களா? எத்தனாவது பாட்டு? மூன்றாவது திருப்பாடல்ல அங்கேயும் சொல்லியிருப்பார். அற்புதமான அந்த தோடு என்பது தோடு உடைய செவியன். அந்த வியூவே எப்படி இருக்கும்னு சொன்னா, நம்ம பாக்குற வியூ மாதிரி ஞானசம்பந்தருடைய வியூ இல்ல. மாதொரு பாகன் சொன்னா, மாதொரு பாகனுடைய வியூ எப்படி இருக்குன்னா, மாது பாகன் அப்படின்ற வியூ இல்ல, அப்படி கொஞ்சம் டில்டா இருக்கு. எது முன்னாடி நிக்குதுன்னு சொன்னா, தோடு கொஞ்சம் முன்னாடி இந்த முகம் வந்துருக்குது. இறைவனுடைய அந்த தோடின் வழியாக அந்த மாதொரு பாகன் தரிசனம், இது ரொம்ப நுணுக்கமான ஒரு தரிசனம். இறைவனை மாதொரு பாகனாக காணுகின்ற நிலையிலே அந்த தோடு ஒரு குறிப்பு. இரண்டாவது, கமையொடு நின்ற சீரான் கடலும் சிலம்பும் ஒழிப்ப சுமையொடு மேலும் வைத்தான் விரிகொன்றையும் சோமனையும். சுமையொடும்னு சொன்னாரு, என்ன சுமையொடும்? பெருமானுக்கு சுமை உண்டா? நமக்கு ஏத்தனாதான் சுமை. இன்னும் சொல்ல போனா, ரொம்ப 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 கொஞ்சம் வயசு ஆக ஆக என்ன ஆகும், வெளியில இருக்கிற சுமையை விட உடல் சுமை தான் அதிகமா இருக்கும். உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, நின்னா உட்கார முடியாது, ஏன்னா நின்றுட்டே இருந்தா முதுகு வலி. உடல் என்பது சுமையாக இருக்கும். சுமை என்று சொல்லக்கூடிய நிலையானது சிவத்திற்கு எவ்வாறு அமையும்? சுமை என்பது சுமத்தல் என்ற நிலை. சுமத்தல் என்பது என்ன? சுமத்தல் என்பது பற்றி மணிவாசக பெருமான் ரொம்ப அற்புதமா சொல்லுவார். எதெல்லாம் அவர் சுமந்து இருக்கிறார்? பண் சுமந்த பாடல் பரிசு, ரொம்ப அற்புதமான திருவம்மானை பாடல். சுமத்தல் என்பது அங்கதான் நமக்கு சுமத்தலினுடைய ஒரு அற்புத குறிப்பு தெரிகின்ற இடம். பண் சுமந்த பாடல் உணர்த்துவதுதான் சுமத்தல் என்ற நிலை, நம்மை தாங்குகின்ற நிலை. இறைவன் நம்மை தாங்குகின்ற அந்த தாளிற்கு நோன் தாள் என்பதாக ஒரு குறிப்பும் சைவ சித்தாந்தத்திலே உண்டு. கமையோடு நின்ற சீரான்னு சொன்னார் பாருங்க, அற்புதமான கமை என்பது பொறுமை. சிவத்திற்கே உரிய மிகப்பெரிய ஒரு நிலை என்னன்னு தெரியுங்களா? பொறுமை. நமக்கு இல்லாதது எது தெரியுமா? பொறுமை. அதனாலதான் பொறை எனும் நீரை பாய்ச்சி கோபம் வராதான்னு ஒரு 10 தடவை கேட்டா நிச்சயமா கோபம் வரும் இல்லையா? கோபமே வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. இறைவன் மட்டும் இந்த உயிர் செய்யற தப்ப மட்டும் ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு 10 நாள் செஞ்ச தப்பவே ஒரு லிஸ்ட் போட்டுங்க, ஒன்னும் தேவையில்லை. ஒரு 1 வருஷம் 2 வருஷம் செஞ்சதெல்லாம் ஞாபகத்துல இருக்க போறது இல்ல. ஏன்னா ஒரு வாரம் வச்சுங்களா, ஒரு 5 டேஸ் அதுல நம்ம என்னென்ன நம்ம தப்பு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டா தாயே நம்ம கண்டிச்சு 2 கோல் எடுத்து தட்டு தட்டுன்னு தலையில தட்டி இது தப்புடான்னு சொல்லுகின்ற அளவிற்கு தாய் நம்மை கோபிப்பாளே தவிர இறைவன் நம்மை எந்த ஒரு காலத்திலும் கோபிக்காமல் இந்த உயிரோய் காப்பாற்றுகின்ற அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த தன்மைக்கு தொடர்ந்து நின்ற தாயான் என்ற சொல்லுவார். இப்படிப்பட்ட பொறுமை யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. தண்ணீர் 3 பிழைதான் பொறுக்கும், தண்ணீரே 3 பிழைதாயா பொறுக்கும். அளவரு பிழைகள் பொறுத்தருள் நின்னை அணியுருள் பாதியுள் வைத்த இறைவனுடைய திருவருள் என்ன என்பதாக சொன்னால் எத்தனை பிழை செய்தாலும் இந்த உயிரை அது தண்டிப்பதே இல்லை. இறைவன் என்றைக்கும் இந்த உயிரை தண்டிக்க வேண்டும் இல்லை, எல்லாம் நாம கேட்டு வாங்கி நாம அனுபவித்துக் கொண்ட நாம துன்பத்தை கேட்டு வாங்கி அமைத்தது தானே தவிர வினையின் அடிப்படையிலே தான் துன்பம் வருகின்றதே தவிர துன்பத்தை இறைவன் கொடுப்பான் என்கின்ற நிலை எந்த காலத்திலேயும் இல்லை. சங்கரன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இறைவன் எல்லாவற்றிற்கும் இன்பத்தையே வழங்குவதுதான் இறைவனுடைய நிலை, இறைவனுடைய தன்மை, அவனுடைய குணம். இன்பத்தின் இடத்துல எங்கேயாவது துன்பம் வருமா? அல்வால இருந்து எங்கேயாவது கசப்பை எடுத்துட்டு வானா முடியுமா? ஆக இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் இனிமை என்று சொல்லக்கூடிய நிலையிலே பொறுமை என்கின்ற நிலையிலே இந்த ஆன்மாக்களுக்கு எல்லா வகையான நிலையிலேயும் பொறுமையாக இருந்த இன்னொரு நிலையில இந்த ஆன்மா எப்பொழுது தனக்கு அனுபவம் வேண்டும், இந்த சிவானந்தம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை கேட்டு வாங்குகின்ற வரையிலும் பொறுமையா இருக்கிறார். இது இப்படி ஒன்று இருக்கிறது, இது வேண்டும் என்பதாக கேட்கின்ற வரையிலேயும் இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி சுவாமி எனக்கு இதெல்லாம் வேணா, நான் இதெல்லாம் தப்பா கேட்டுட்டேன், இதனால துன்பங்கள் தான் வருகின்றது, எனக்கு வேண்டியது உன்னுடைய திருவடி மட்டும்தான் என்றும் எனக்கு இன்பம் தான் வேண்டும்னு கேட்கின்ற வரையிலும் பொறுமையாக இருக்கின்ற அந்த நிலைக்கு கமை என்பதாக அற்புதமா கமை என்பதை பயன்படுத்துகின்றார். பயன்படுத்திட்டு சொல்றார், கமை எனும் நின்ற சீரான் கமையோடு நின்ற சீரான் கழலும் சிலம்பும் ஒளிப்பன். இது ஞானசம்பந்த பெருமான் எங்கும் சொல்லாத ஒரு செய்தி திருவொற்றியூர்ல பதிவு செய்கிறார். கடல் என்பதை தனியாகவும் சிலம்பு என்பதை தனியாகவும் பிரித்து இரண்டிலே இருந்தும் ஒளி வருகின்ற அந்த ஒளியை பிரித்து சொல்லுகின்றார். கடலிலே இருந்து ஒளி வரும், சிலம்பிலே இருந்து ஒளி வரும். சிற்பர வியோகம் என்று சொல்லக்கூடிய திரு சில்லை சிற்றம்பலமாக இருக்கக்கூடிய அந்த தில்லை சிற்றம்பலத்திலே பெருமான் அற்புதமாக நடனம் ஆடுகின்ற நிலையை நம்முடைய பெரியபுராணத்திலே நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அற்புதமா சொல்லியிருப்பார். அப்படி தில்லை பெருமானுடைய நடனம் என்பதிலே இந்த நடனம் சொல்லிட்டே வராரு பாத்தீங்களா. இதுல இன்னொரு ஒரு குறிப்பு, கடல் என்பதும் சிலம்பு என்பதும் ரெண்டும் ஒன்னு இல்ல. கடலிலே இருகின்ற வருகின்ற அந்த ஒளியும் சிலம்பிலே இருந்து வர ஒளியும் வேறு வேறு, எப்படி என்பதை அற்புதமான ஒரு குறிப்பிலே சொல்லுவார். அது சிலம்பு என்று சொல்லக்கூடிய சிலம்பதான் முதல்ல எடுத்து சொல்லுவார் பெரிய புராணத்தை தொடங்குற பொழுது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கும். அப்ப ரெண்டு உண்டு, ஒன்று ஒளி, இன்னொன்று ஓசை. ஒளி என்பதாக சொல்லக்கூடிய இந்த தூக்கிய திருவடி இருக்கு பாத்தீங்களா, இந்த தூக்கிய திருவடியில இருப்பது சிலம்பு. ஊன்றிய திருவடி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஊன்றிய திருவடி என்பது கழல். இப்ப இதுல இருந்து வருகின்ற அந்த ஒளியும் இதுல இருந்து வரக்கூடிய ஒளியும் ரெண்டும் வேறுபாடு உண்டு. இன்னும் சொல்ல போனா ஊன்றிய திருவடியிலே இருந்து வருகின்ற அந்த ஒளியானது இந்த ஆன்மாவுக்கு ஞானத்தை வழங்கும். அந்த ஒளி என்ன செய்யும் சொன்னா, இந்த சேரமான் பெருமாள் நாயனார் ஒளி கேட்பார், பாத சிலம்பொலி என்று சொல்லக்கூடிய அந்த சிலம்பொலி கேட்பார். இப்ப இந்த சிலம்பொலி கேட்டல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ஊன்றிய திருவடியில இருந்து வந்த அந்த சிலம்பினுடைய ஒளியைத்தான், அந்த ஒளிதான் பிரணவம் என்று சொல்லக்கூடிய, நாதம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றிற்கும் மூல ஒளி அங்கே வரும். அந்த ஒளியானது என்ன செய்யும்னா, அது கொடுப்பது ஞானத்தை கொடுக்கும். என்ன ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னா, தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவங்கள் அத்துணையும் நான் அல்ல அப்படின்ற ஞானம் வரும். அதுதான் முடிவான ஞானம். முதல்ல என்ன ஆகும்னு சொன்னா, 24 தத்துவம் பிளஸ் 7 + 5 என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த உயிரானது இந்த தத்துவங்கள், இந்த உடல்தான் நான், இந்த உடல்தான் நான் என்பதாக அறிந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த உயிருக்குள்ளே சிவம் இருக்கிறது, இந்த சிவம்தான் என்னை காப்பாற்றியது என்கின்ற அளவு வரையிலும் பாசஞானம் பசுஞானம் கடந்த நிலையிலே பதிஞானத்தை கொண்டு வந்து அங்கே சேர்ப்பது இந்த ஊன்றிய நிலை. இதுக்கப்புறம் ஒரு நிலை உண்டு, அதுதான் ஒளி என்று சொல்லக்கூடிய சிலம்பொலி. இந்த சிலம்பொலி என்னன்னா தூக்கிய திருவடி. இந்த திருவடியில இருந்து வருகின்ற சிலம்பினுடைய ஒளி இருக்கு பாத்தீங்களா, இது என்ன செய்யும் அப்படின்னா அற்புத 10:8 பாடல்ல இந்த சிலம்பினுடைய ஒளி என்ன செய்யும் சொல்ற. அத்தனையும் ரொம்ப நுணுக்கமாக ரெண்டையும் வேறுபடுத்தி காட்டுகின்ற இடம். வாத ஊரினில் வந்து இனிது அருவி பாத சிலம்பொலி காட்டிய பண்பு. சிலம்பொலி காட்டினார். அப்ப சிலம்பொலி காட்டுகின்ற நிலை என்பது இந்த தூக்கிய திருவடியில இருந்து வருகின்ற அந்த ஒளி. அந்த ஒளி என்ன செய்யும் அப்படின்னா இப்படி செய்தது என்பதை அற்புத 10:8 திருப்பாடலிலே அமைக்கின்றார் மணிவாசக பெருமாள். மண்ணுலகத்திற்கு தெரிவித்த அற்புதமான ஒரு குறிப்பு அது. அதாவது ஒளி என்ற ஒளியானது ஓசையாக மாறும், ஓசை என்பதும் இன்னும் மேலே போகின்ற பொழுது சோதியாக மாறும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி வரும். ஒளி என்று சொல்லக்கூடிய இந்த ஒளி ஓசையாக அந்த நிலையை மிக அற்புதமாக இங்கே மணிவாசக பெருமான் பதிவு செய்கின்றார். ஊசலாட்டும் இவ்வுடல் உயிர் ஆயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி என்பதாக சொல்வார். உணர்வு தந்து ஒளியாக்குதல் என்கின்ற நிலையிலே இந்த ஊன்றிய திருவடி ஞானம் என்பதையும் அன்பு என்பதையும் பெருக்கும். ஊன்றிய திருவடி தூக்கிய திருவடிதான் அருள் என்பதையும் அனுபவம் என்பதையும் நிறைவு செய்யக்கூடியது தூக்கிய திருவடி. ஓசை ஒளியலாம். அப்படி இந்த தூக்கிய திருவடிதான் அருளையும் அனுபவத்தையும் வழங்குகின்ற அற்புதமான நிலை. இந்த திருவடியில இருந்து வந்த அருள் அனுபவத்தை நேரடியாக பெறுவார்கள் யாரு, அருளாளர்கள். அதனாலதான் தூக்கிய திருவடியை ஒன்று கும்பிட்டால் போதும் என்பதாக குமரகுருவரர் சொல்வார். தில்லைக்கு போகின்ற பொழுது குமரகுருவரர் சொல்லுவார், நீ எல்லாத்தையும் விட்டுருப்பா, நீ எதை பார்த்து நீ கும்பிடணும்னு சொன்னா தூக்கி இருக்கு பத்தியா திருவடி, இந்த திருவடியை கும்பிட்டால் போதும் அப்படின்னு சொல்றதுதான் அவர் காட்டுறாரு. இதை கும்பிடு போதும் அப்படின்னு காட்டுறதுதான் இப்படி அமைந்திருக்கிறது. ஆக இந்த தூக்கிய திருவடி என்று சொல்லக்கூடிய இந்த தூக்கிய திருவடி இருக்கு பத்தியா, இதுக்கு அடியில இருக்கிற நிலைதான் மணிவாசக பெருமானுடைய நிலை. ஆக அந்த தூக்கிய திருவடியின் கீழே இருந்து காரைக்கால் அம்மையார் இருந்த நிலை. இந்த தூக்கிய திருவடி தான் அருள் அனுபவம், அந்த முழுமையான அந்த பேரானந்தத்தை கொடுக்கும் அந்த திருவடி. அதை எடுத்துட்டு வந்து அதை பெற்ற அனுபவத்தை அப்படியே மெய்மொழியாக கொடுப்பார்கள். அப்படி கிடைச்சதுதான் பெரிய புராணம். பெரிய புராணம் தெய்வ சேக்கிழார் பெருமான் மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவார். அப்படியே அந்த திருவருள் அனுபவம் கிடைச்சிருச்சு. எப்படி கிடைச்சது? மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலைவி. அப்படி கிடைத்த அந்த அனுபவம், இந்த நிலையிலே பெற்ற அனுபவம் இவ்வாறு இருந்தது என்று மெய்மொழியாக பெற்ற அனுபவத்தை அப்படியே மொழியாக கொடுப்பதுதான் மெய்மொழி. அதுல இருந்து ஒரு பங்கு கூட குறையாது. இந்த மணிவாசக பெருமான் தான் பெற்ற அனுபவத்திலே ஒரு பங்கும் எனக்கு குறையாம இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக திருவாசகம் என்ற மெய்மொழி அனுபவத்தை அப்படியே வேற அறியாத நிலையில இருந்ததை கன்வெர்ட் பண்ணிட்டார். அப்படி மெய்மொழியாக கிடைத்த இந்த நிலையை அருள் அனுபவத்தை வழங்குவது தூக்கிய திருவடி என்று. தூக்கிய திருவடியையும் ஓசை என்பது ஒளி என்ற குறிப்புகள் எல்லாம் சித்தாந்தத்திலே மிக அற்புதமாக நிற்பது. போற போக்குல அற்புதமா சொல்லிட்டு போயிட்டார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். திருவுந்தியாரிலே ஓசை வழியே சென்று நிற்கின்ற அந்த அனுபவத்தை சொல்லும் திருவுந்தியார். இப்படி பல நிலைகளிலே சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி இந்த ஆறாவது பாடல். ஏழாவது பாடல் எட்டாவது பாடல் ரெண்டுத்தையும் பாடி நாம ஒரு குறிப்பு சொல்லி நிரூபிச்சோம். எட்டாவது பாட்டு எத்தனை பேரு சில பேருக்கு தெரிஞ்சது மனப்பாடம் பண்ணணுங்கிறது. போன வகுப்புல சொல்லியிருந்தோம், எட்டாவது திருப்பாடல் எல்லோரும் நாம மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டிய திருப்பாடல்னு சொல்லி. எட்டாவது திருப்பாடல் ரொம்ப அற்புதமான திருப்பாடல். எட்டாவது திருப்பாடல் ஒற்றியான் முற்றும் வாழ்வான். இது வந்து சொல்லப்போனா ரொம்ப அற்புதமான உபதேச நிலையிலே இருந்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்ததாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது நிலை பெற்றியார் பித்தன் ஒப்பான். இறைவனை பித்தன் பித்தன் என்று எல்லோரும் சொல்லுகின்றோம், எல்லாருமே சொல்லிட்டாங்க பித்தன் என்பதாக சொல்லி, ஒருத்தர் விடாம இறைவனை பித்தன். அதற்காக ஒரு அற்புதமான பித்தன் என்று சொல்வதற்குரிய ஒரு இலக்கணத்தை பித்தன் தான் எங்கள் பெருமான். நீங்க எதை வேணா சொல்லிக்கங்க, பித்தன் என்பதாக சொல்லிக் கொள்ளுங்கள், ஆனால் எங்கள் பெருமான் பெற்று யார்னர். உலகத்தில இருக்கக்கூடிய பித்தனையும் எங்கள் சிவபெருமானையும் பித்தன் சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுகின்ற பொழுது பித்தன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இறைவனை பித்தன் என்று சொல்லுகின்ற நிலை வேறு, உலகத்தில இருக்கக்கூடிய பித்தன் என்ற நிலை வேறு. பித்தன் இந்த உலகத்தில இருக்கக்கூடிய பித்தகன் அறிவுடைய செய்கை செய்ய மாட்டான். எங்கள் பெருமான் அறிவுடைய செய்கை செய்யக்கூடிய பித்தன். பெற்றியார் பித்தன் ஒப்பான். பித்தன் என்னைக்காவது அறிவுடைய செயலா சேரா இங்க இருக்கிற பித்தர்கள்? ஆனால் எங்கள் பெருமான் பித்தன் தான், ஆனால் அறிவே வடிவாகிய பித்து. அறிவு என்பதும் கருணை என்பதனுடைய நிலையினுடைய உயர்ந்த நிலையிலே இருப்பது பித்து. ஆகவே பெற்றியார் பித்தன் ஒப்பார் என்ற இரண்டு நிலைகளையும் இணைத்தார் பார்த்தீங்களா. அது ஒரு அற்புதமான இறைவனுடைய இலக்கணத்தை காட்டுவது. முப்புறம் எரித்தது எதற்குன்னு எல்லாரும் ஒரு காரணம் நாம் அமைத்துக் கொண்டு மூன்று மாயை, அதாவது மூன்று மலம், முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எரித்தமை ஆரறிவாரே என்பதாகியது திருமந்திரம். ஞானசம்பந்த பெருமான் அதுல ஒரு புரட்சி செய்கிறார். முப்புறம் எரித்தது என்னவோ சரிதான், ஆனால் முப்புறம் எரித்தது எதுக்குன்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் வாழுகின்ற பொழுது நன்றியால் வாழ வேண்டும். இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் எப்படி வாழணும் சொன்னா, உள்ளம் நன்றியாகிய உள்ளத்தோடு வாழ வேண்டும். என்னன்னா பிறருக்கு துன்பம்னு சொன்னா அந்த துன்பத்தை நீக்குவதற்கு தான் முன்னே இருந்து உயிர்களுக்கு துன்பத்தை நீக்குவதற்கு நாம் பாடுபட வேண்டும். எல்லாம் வந்தாங்க மூன்று அரக்கர்கள் செய்கின்ற துன்பம் எங்களுக்கு இப்படி இருக்குன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து பெருமான் அடிச்சிட முடியாதா? நினைத்தால் அங்கே பஸ்மமாகின்ற நிலை. ஆனா மெனக்கட்டு அம்ப எடுத்துக்கிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அங்கேருந்து போய் மூன்று பேரை பார்த்து மூன்று பேரை சிரிச்சு இதான் எரிக்கணுமா அப்படின்னா, இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இதுல எதை காட்டுறாரு அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்றாருங்க. நன்றியால் வாழ்வது உள்ளம் அப்படிங்கிற செய்திய தெரிஞ்சுக்கங்க இதுல இருந்துங்கிறார். இதுவரையில மூன்று மாய மும்மலம் இருக்கிற நிலை அதெல்லாம் எங்க பெருமானுக்கு உண்டுதான், ஆனால் நன்றியால் வாழ்வது உள்ளம். செஞ்சார் இல்லையா, செஞ்சதுக்கு பார்த்து நன்றியோடு நினைக்கணுங்கிறது ஒரு பொருள். இறைவனை நாடுகின்ற எல்லா ஆன்மாக்களும் நன்றியாகிய உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்பதும் இன்னொரு. இது வேண்டும், இந்த உயிருக்கு மக்கள் பண்பு என்பது வேண்டும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நன்றியால் வாழ்வது உள்ளம் என்பதற்காக மூன்று உலகங்களையும் அவர் முப்புறம் எரித்தார் என்ற ஒரு அற்புத செய்தியை சொல்லுகின்ற நிலையோடு முன்னாடி பாடல ஒரு குறிப்பு மட்டும் சொன்ன, அமையோடு நீண்ட தின்தோல்னு சொல்லுவார். ரெண்டு, அதாவது உமையொரு பாகனாக இருக்கின்ற பொழுது தோட சொன்னார் இல்லையா, அப்படி தோடை சொல்லுகின்ற பொழுது தோளும் வேறு வேறாக நிற்கும். சிவத்தினுடைய தோல் அமை, அம்மையினுடைய தோல் வேய். வேய் உரு தோழி பங்கன் என்பதாகிய ஒரு குறிப்பு, அற்புதமான குறிப்புங்க. ஞானசம்பந்தர் குறிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமா இருக்கும். அமை என்பது மூங்கிலே ஒரு வகை. அமை என்பது அமை என்ற அந்த தோல் சிறப்பினை பற்றி சொல்லுகின்ற போது பெண்களுக்கு உரிய தோலை சொல்லுகின்ற போது அமையை சொல்லக்கூடாது. சிவத்திற்கு சொல்லுகின்ற பொழுது அமையும், அம்மைக்கு சொல்லுகின்ற பொழுது வேய். இவருக்கு அமை என்ற நிலையிலே பெருமானுடைய தோளும் வேயாகிய நிலையிலே அம்மையினுடைய தோளும் என்ற குறிப்பினை ரொம்ப அற்புதமாக அமையோடு நீண்ட திண்டோள் என்பதாக சொல்லுகின்ற அந்த குறிப்பு ஆறாவது திருப்பாடல் என்பதாக சொல்லி, எட்டாவது திருப்பாடலை நம்ம மீண்டும் சிந்திக்க வேண்டும் என்பதாக அமைத்துக் கொண்டு வகுப்பினை.